இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-332-3231. எங்கள் இமெயில் முகவரி bile@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சிருஷ்டி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று கேட்பீர்கள் என்றால், எல்லா அற்புதமும் தேவனிடமிருந்து அல்ல. ஆல் மிரக்கல்ஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். அநேக நேரங்களில் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாகவே இது தேவனிடமிருந்துதான் நடக்கும், தேவன்தான் இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்கிறார் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் இன்று செய்தி என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அற்புதமும் தேவனிடமிருந்து நடக்கக்கூடிய அற்புதம் அல்ல. ஏனென்றால் சாத்தானும் அற்புதங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், சாத்தானும் அதிசயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், சாத்தானும் இந்த உலகத்தில் அநேக தீய காரியங்களை அவன் நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் மிக மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். மத்தேயோ 24 வசனங்கள் 22 நான் வாசிக்கிறேன். அந்நாட்கள் குறைக்கப்பட்டு இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். 24 வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 24 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை விவரிக்கின்றார். அதாவது கடைசி நாட்களில் இந்தந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் வசனம் 4 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். குறிப்பாக நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? மிகப்பெரிய ஒரு ஜல பிரளயம் வந்து அநேகர்களை அது வாரி கொண்டு போனது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த நாட்கள் கூட நாம் பார்க்கும் பொழுது 2006 நாம் பார்க்கின்றோம், சுனாமி என்ற ஒரு பெரிய வெள்ளம் வந்து அநேகர்களை அடித்து சென்றதை நம்மால் பார்க்க முடியும். அநேகர்கள் மரித்து போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போலவே சென்னையில் கூட ஒரு பெரிய வெள்ளம் வந்து எத்தனையோ பேர்கள் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பூமியின் பல இடங்களில் வெள்ளங்கள் வந்திருக்கிறதை பார்க்கிறோம், பூகம்பங்கள் வந்திருக்கிறதை பார்க்கிறோம், நிலநடுக்கங்கள் வந்திருக்கிறதை பார்க்கிறோம், அநேகர்கள் மரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னொரு காரியமும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன காரியம் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்று வேதம் சொல்கின்றது. யார் கள்ள கிறிஸ்துக்கள், யார் கள்ள தீர்க்கதரிசிகள்? யார் ஒருவர் தீர்க்க தரிசனத்தை பொய்யாக விளக்கம் கொடுத்து விளக்குகின்றார்களோ அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள கிறிஸ்து என்றால் யார்? யார் ஒருவர் கிறிஸ்துவை போல இல்லாதபடி தான் கிறிஸ்து என்று நடிக்கிறார்களோ அல்லது பொய் சொல்கிறார்களோ, வேதத்துக்கு விரோதமாக சொல்கிறார்களோ அவர்களை கள்ள கிறிஸ்து என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் வேதத்தின் பிரகாரமாக நடக்கிறார்களா? வேதம் சொல்கின்றது, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம், இந்த உலகத்தில் நீ ஒன்று கொண்டு வந்ததில்லை கொண்டு சென்றதும் இல்லை என்று சொல்கிறது. ஆனால் இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களிடம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுகின்றதா? அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, கார் வைத்திருக்கிறார்கள், பெரிய பெரிய வீடு வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு உடை என்ற கணக்கில் கூட அநேக போதகர்கள் போட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்று ஊழியம் எப்படி ஆகிவிட்டது என்று பார்க்கும் பொழுது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்று வேதத்தை எப்படி அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள், சரியாக பிரசங்கம் செய்கிறார்களா, வேதத்தை சரியாக விளக்குகிறார்களா? தானியல் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் அதிகாரத்தையும் புத்தகத்தையும் அவர்கள் தவறாக தீர்க்க தரிசனத்தை குறைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் ஒருபடி மேலே சென்று வேதம் என்ன சொல்கிறதோ அதற்கு விரோதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில போதகர்கள் திருச்சபையிலே ஆட்டம், கூத்தாட்டம், பாடல் என்று ஒரு சினிமாக்காரன் ஆடுவதைப் போல அவர்கள் ஆடுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதையும் நாம் பார்க்கிறோம். கூட்டங்கள் அங்கே செல்லக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இவர்கள் வேதத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள் அல்லது வேதத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியும், எப்படி இவர்களால் அநேக காரியங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்கின்றது, கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்களாம். அதாவது நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக என்னத்தை செய்வார்களாம், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது என்றால் அது எல்லாம் தேவனால் நடைபெறுகிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சாட்சியே இல்லாத ஊழியக்காரர்கள் அற்புதம் அதிசயத்தையும் செய்யும் பொழுது நாம் எப்படி இது தேவன்தான் செய்தார் என்று சொல்ல முடியும்? அப்படி என்றால் சாத்தான் தான் அதை செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். எப்படி சாத்தானால் அதை செய்ய முடிந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஆம், சாத்தான் பரலோகத்திலே லூசிபர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு இருந்த ஒரு தேவதூதனாக இருந்தான். அவன் பரலோகத்திலே பாவம் செய்த நிமித்தமாக அவன் பூலோகத்திலே தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவனோடு கூட தேவன் தந்த வல்லமைகள் இருந்தது. தேவன் அதை முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவனுக்கு நேரத்தையும் கால அவகாசத்தையும் கொடுத்தார். அவன் மனம் மாறாதவனாக காணப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அவன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, அவனை நம்பக்கூடியவர்கள், அதாவது வேதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவன் அநேக காரியங்களை தருவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 4 அதிகாரத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவை கூட அவன் வஞ்சிக்கத்தக்கதான காரியங்களை செய்தான் என்று நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் 8 நான் வாசிக்கிறேன். 8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களின் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, சஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகம் என்னுடையது, இந்த உலகத்தில் உள்ள மகிமைகள் வல்லமைகள் என்னுடையது, நீ என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு எல்லாற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவ்வாறு சாத்தான் சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பாலிப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்படி என்றால் சாத்தானை தேடக்கூடிய நபர்களுக்கு சாத்தான் வல்லமையும் அதிகாரத்தையும் தருகிறான். ஒருவேளை அவர்கள் வந்து நேரடியாக சாத்தானை தொழுது கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7:21 நான் வாசிக்கின்றேன். பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே ஒன்றி, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்துனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவருடைய வருகையிலே யார் கைவிடப்படுவார்கள் என்றால் சாத்தானுடைய வல்லமையோடு கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், வேதவசனம் அழகாக சொல்கிறது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரைத்தினோம், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் யாருடைய நாமத்தினால் செய்தீர்கள்? என்னுடைய நாமம் என்ற பேரிலே சாத்தானுடைய கூடுகையை நீங்கள் நிறைந்திருந்தீர்கள், சாத்தானுடைய செய்கையால் நீங்கள் நிறைந்திருந்தீர்கள், சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் மேல் காணப்பட்டது. நீங்கள் பணத்திற்காகவும் ஊழியம் செய்தீர்கள், பொருளுக்காக ஊழியம் செய்தீர்கள், நீங்கள் உண்மையிலே என்னை தேடவில்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக என் கற்பனைகளை மீறினீர்கள், கற்பனையின்படி நடக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்திலே நாம் இருக்கிறோம். நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசித்தோம், கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் செய்யவில்லை, நான் உங்களை அறியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார் என்றால், ஆண்டவரே நாங்கள் உம்மை எவ்வாறு இவ்வாறு கண்டோம் என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 21 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பானே ஒழிய, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் பிசாசுகளை துரைத்தினோம் என்று சொல்வார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசித்தோம். நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 24 வசனம், ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறன் எவனோ அவனே கண்மணன் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்படி என்றால் நாம் யாரு மேல் நம்முடைய வீடை கட்ட வேண்டும் என்றால், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீடை கட்ட வேண்டும். அவரே நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு கூட்டத்தார் என்று நாம் சொன்னோம். அந்த கூட்டத்தார் ஆச்சரியத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து, என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள்தான், பரலோகத்தில் பிரவேசியுங்கள் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவை கொடுத்தீர்கள், நான் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மை எப்பொழுது அவ்விதமாக கண்டோம், அப்படி கண்டோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய குணம் நம்மில் காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்து என்ற பெயரை வைத்துக்கொண்டு, கிறிஸ்துவன் என்ற அடையாளத்தை வைத்துக்கொண்டு பொய்யான ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பொய்யாய் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர்களால் நிகழப்படக்கூடிய அந்நியாயங்கள் எவ்வளவா இருக்கிறது, அக்கிரமங்கள் எவ்வளவா இருக்கிறது என்று செய்தித்தாள்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே அது வியப்பை அளிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்கள் என்ன செய்வார்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்கள் வந்து அநேகர்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவேல் 2:28 வசனம், 30 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது, நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்களில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதாவது நாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பின்மாறின் அனுபவம் முன்மாறின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வருகைக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் நடைபெறும். அதாவது அநேகர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வருவார்கள். அப்பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் அநேகர்களால் செய்யப்படும். சாதாரண மனிதர்கள் கூட அற்புதத்தை செய்வார்கள். இதை தெரிந்து கொண்ட சாத்தான் அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே சாத்தான் என்ன செய்வான் என்றால், பொய்யான எழுப்புதல்களையும் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களையும் நடப்பிப்பான். அதாவது அவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள், அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யாரை வேண்டினாலும் இருக்கலாம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கிறிஸ்துவையைப் போலவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என்ன செய்வார்கள் என்றால் இந்த பொய்யான சத்தியத்துக்குள்ளாக அழைத்து செல்வார்கள். பொய்யான சத்தியம் என்றால் வேதத்தின்படி நடப்பதல்ல. நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம், உங்களுக்கு விருப்பமானதை செய்யலாம், நீங்கள் மது அருந்தலாம், பெண்களோடு இருக்கலாம், இஷ்டப்பட்ட நேரத்தில் வரலாம், ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சபைகள் எத்தனையோ இருக்கிறது இந்த உலகத்தில். ஆகையால் தான் ஆண்டவர் எச்சரிப்பை தந்திருக்கிறதை பார்க்கிறோம், ஆண்டவர் முன்பதாகவே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இன்று நடைபெறக்கூடிய எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் தேவனால் நடைபெறுகின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யோவான் 14 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று 15 வசனத்திலே சொல்கிறோம். அப்படி என்றால் நாம் உண்மையிலே கிறிஸ்துவை நேசித்தோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை வேண்டும் என்று வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். இப்பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் கற்பனைகளை கை கொள்கின்றார்களா? முதலாம் கற்பனை என்ன சொல்கின்றது? என்னை இன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாம் கற்பனை என்ன சொல்கின்றது? சிலை வணக்கம் இருக்கக்கூடாது, வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் எந்த ஒரு சிலை வணக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்குரிய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. ஆகையால் தீர்க்கதரிசி மோசஸ், தீர்க்கதரிசி சாம்சன் என்று அவர்களுக்கு அவர்களே தீர்க்கதரிசி என்று பெயர்களை வைத்துக் கொள்கின்றார்கள். இரண்டாவது என்ன செய்கிறார்கள்? காணிக்கை கொடுங்கள், தசம்பாகம் கொடுங்கள், அண்டாவில் கொண்டு வந்து போடுங்கள், காதிலும் கையிலும் இருக்கிறதை கலட்டி போடுங்கள் என்று கட்டாயமாக காணிக்கையை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் கேட்குவீர்கள் என்றால், அநேக காரியங்களை இன்றைக்குரிய ஊழியக்காரர்கள் மிகவும் கவலைக்கிடமான ஒரு காரியமாக இருக்கிறது அவர்கள் செய்து வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து நாம் நம்பி ஏமாந்து போய் விடக்கூடாது. வேதம் சொல்கின்றது, நாம் கற்பனை பார்த்தோம், என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் தான் தெய்வன், என்னை வணங்குங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை வீரிலே வணங்காதிருப்பாயாக என்று சொல்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பெயரால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பித்தலாட்டம், பொய், பணத்தை திருடி கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். 4 கற்பனை என்ன சொல்கின்றது? பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நீ வேலை செய்து உன் சுக்ரியெல்லாம் முடிப்பிப்பாய், 7 நாளும் உன் கர்த்தராகிய தேவனுடைய ஓய்வு நாள், அந்த நாளில் நீ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா நாளும் அவர்கள் வேலை செய்து 7 நாளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் 7 நாள் என்று வேதம் சொல்கின்றது. அதாவது வேதத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது 7 நாள் ஓய்வு நாள். வேதத்தின் படி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அந்த 7 நாள் சனிக்கிழமை வருகிறது. வேதம் சொல்கின்றது சனிக்கிழமை ஓய்வு நாள், அந்த நாளிலே நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சனிக்கிழமை எதற்கு? ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனை செய்யலாமே, தேவனை தேடலாமே என்று சொல்கிறார்கள். மனிதர்களுக்கும் அன்றுதான் விடுமுறை இருக்கிறது. ஆகையால் என்ன செய்கிறார்கள்? அது சரியாக இருக்கிறது, நம்ம அங்கே சென்று விடலாம் என்று கூட்டம் கூட்டமாக அதில் ஆனால் இங்கே யாரும் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க விரும்புகிறார்கள். என்ன நான் சொல்ல வேண்டும் என்றால், இன்று பல சபைகள் என்ன வந்துவிட்டது என்றால் எல்லோரும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஓய்வு நாளை குறித்து எல்லோருக்கும் தெரியும், 7 நாள் தான் ஆண்டவர் சொன்ன ஓய்வு நாள், கற்பனை என்று அறிந்து இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து பல சபைகள் இன்று என்ன வைக்கிறார்கள்? வெள்ளிக்கிழமை ஒரு ஜப கூட்டம், சனிக்கிழமை உபவாச ஜப கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் என்று அபூர்வமாக ஜனங்களை ஆலயத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஊழியக்காரர்களாக சத்தியம் சாஸ்திரத்தை பாராட்ட. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.